ان الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانئك هو الابتر வானங்கள் பூமியின் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்தவனாக அந்த அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அருளும் மகிழ்ச்சியும் வானங்கள் பூமியெல்லாம் நிலைக்கும் காலமெல்லாம் அல்லாஹுவின் எல்லா நல்ல அடியார்கள் மீதும் எல்லா நபிமார்கள் மீதும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உண்டாவதாக என வேண்டியவனாக. சிறப்பான இந்த மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களின் சிறப்பை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய இந்த நாளில் நல்ல வாழ்க்கையா நெருக்கடியான வாழ்க்கையா என்ற தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நல்ல வாழ்க்கையா நெருக்கடியான வாழ்க்கையா, இந்த தலைப்பை இந்த விஷயத்தை பற்றி நானும் நீங்களும் எப்படி நோக்குகிறோம் என்றால், நம்முடைய செல்வம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வசதி வாய்ப்பு, இதனை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா அல்லது நம்முடைய வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கையா என்பதை இதுவரை பார்த்து வருகிறோம். அப்படியான மனநிலைதான் மனிதர்களாகிய எங்களிடத்தில் இருந்து வருகிறது. இந்த ஒப்பீடு நாம் உலகத்தோடு பார்க்கின்ற ஒரு ஒப்பீடு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கையா அல்லது நல்ல வாழ்க்கையா என்று மறுமை வாழ்க்கையை ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய ஒப்பீடை நாம் செய்து பார்க்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை நெருக்கடியானதா அல்லது நல்ல வாழ்க்கையா என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தற்போது நாம் ஆய்வு செய்து பார்ப்போம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 16வது அத்தியாயத்தின் 97வது வசனத்திலே இப்படி சொல்கிறான், மன் அமில சாலிஹன் மின் ஜக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன் ஃபலநுஹயியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா وَلَنَجْزِيَنَّهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. எது நல்ல வாழ்க்கை? ஆணாயினும் பெண்ணாயினும் முஃமினாக இருக்கக்கூடிய நிலையிலே யார் நல்ல கர்மங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையாக அவர்களை நாம் வாழச் செய்வோம். எப்படி நல்ல வாழ்க்கை எது? ஆணாயினும் பெண்ணாயினும் மோமீனாக இருக்கக்கூடிய நிலையில் யார் நற்செயல்களை செய்கிறார்களோ நல்ல வாழ்க்கையாக அவர்களை நாம் வாழச் செய்வோம். அத்தோடு அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகான கூலியையே நாம் அவர்களுக்கு கொடுப்போம். இந்த அல் குர்ஆனிய வசனத்தில் ஆண்களை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று அல்லாஹ் விடவில்லை. அல்லாஹ் படைத்த ஆண்கள் பெண்கள் என்ற இரண்டு சாராரையும் விழித்து அல்லாஹ் சொல்கிறான், நல்ல வாழ்க்கை என்று பொருளாதாரத்தை வைத்து வசதி வாய்ப்பை வைத்து மட்டும் நீங்கள் தீர்மானித்து விடாதீர்கள். நான் உங்களுக்கு வழங்குகின்ற நல்ல வாழ்க்கை எது தெரியுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஈமானிய உள்ளத்தோடு
மூமின்களாக இருக்கின்ற நிலையிலே நற்கர்மங்கள் செய்ய வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும் முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, வாழ்விலே நற்கர்மங்கள் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் போதும். ஏழையாக இருந்தால் என்ன, பணக்காரர்களாக இருந்தால் என்ன, லட்சாதிபதியாக இருந்தால் என்ன, அவர்களை நல்ல வாழ்வு வாழச் செய்வது நம்முடைய பொறுப்பு. நாம் அவர்களை நல்ல வாழ்க்கையாக நாம் அவர்களை வாழச் செய்வோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே மூமின்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறான். அதாவது ஆண்களுக்கும் சொல்கிறான், பெண்களுக்கும் சொல்கிறான். நல்ல வாழ்க்கை என்பது உலக சுகத்திலோ உலக பொருளாதாரத்திலோ உலகத்தின் செல்வத்தில் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நாம் இருக்கின்ற நாள் தியாக திருநாள். உலகத்திலே நல்ல வாழ்க்கை என்பது அது என்று நீங்கள் கனவு கண்டு விடாதீர்கள், கற்பனை செய்து விடாதீர்கள். இந்த விஷயத்திலே ஆண்களை விட சகோதரிகள் தாய்மார்கள் நிறைய விஷயங்கள் நாம் படிக்க வேண்டி இருக்கிறது. இன்று உலகத்திலே இருக்கின்ற குடும்பங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளிலே பாதி பிரச்சனை இந்த பொருளாதார விஷயத்திலே தான் ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கின்ற பிரச்சனைகளிலே பாதி வருகின்ற வருமானம் போதும் என்ற மனம் இல்லாதன் காரணமாக அதிகமான சிக்கல்கள் பெரும்பாலும் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இந்த வசனத்தை நாம் எதிர்நோக்கினால், இந்த வசனம் மூமினான ஒரு ஆணுக்கும் மூமினான ஒரு பெண்ணுக்கும் நல்ல வாழ்க்கை எதிலே இருக்கிறது என்று மனதுக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. சில வேளை ஏழைகள் யோசிக்கலாம், நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்ன என்று யோசிக்கலாம். கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு அல்லாஹு தஆலா நல்ல வாழ்க்கையிலே உங்களை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அத்தோடு இன்னொரு அம்சத்தையும் சொல்கிறது, நாம் இருக்கின்ற சமுதாயத்திலே இருக்கின்றவாறு நாம் இருந்து கொண்டால் சொர்க்கம் நுழையலாம் என்று சிலர் கற்பனை செய்கிறார்கள், கனவு காண்கிறார்கள். இது இஸ்லாத்தின் கோட்பாடு கிடையாது. ஒரு முஸ்லிம் என்கின்றவன் தன்னை அவன் முஸ்லிமாக வாழ்ந்து நிரூபித்து காட்ட வேண்டும். சொல்லால் மட்டும் வெறும் வார்த்தையால் மட்டும் முஸ்லிமாக இருந்தால் அதற்குரிய கூலி கிடைக்காது. ஒரு தொழிலுக்காக நான் சேருகிறேன் என்றால் அந்த தொழிலிலே நான் நடைமுறைப்படுத்தி நான் செய்கின்ற போதுதான், நான் உழைக்கின்ற போதுதான் எனக்கு வருமானம் வருமே தவிர, பேச்சுவார்த்தையோடு நான் தொழிலே இணைந்து கொண்ட உடனேயே தொழிலெதுவும் செய்யாமல் எமக்கு வருமானம் கிடைக்காது. இதே இயற்கையான நியதியிலே தான் இஸ்லாம் இருக்கிறது. ஒரு சில வார்த்தையோடு அல்லது இருக்கின்ற கொள்கையிலே இருந்தால் சுவர்க்கம் கிடைக்கும் என்பது அது கனவு, அது கற்பனை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூமினான உள்ளத்தோடு ஈமானோடு நற்கர்மங்கள் செய்து கொள்ளுங்கள். நற்கர்மங்கள் இருக்க வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் நல்ல வாழ்க்கையாக நாம் அவர்களை வாழச் செய்வோம். எனவே அமல்களிலே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பொடுபோக்கு செய்தால் அல்லாஹ்வுடைய கூலியை மட்டும் நீங்கள் எதிர்பார்த்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் தொழுகையை விடாமல் தொழ வேண்டும். இதற்காகத்தான், பல நல்ல நோக்கத்திற்காகத்தான் நாம் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் இணைந்திருக்கிறோம். எக்காரணம் கொண்டும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து விடக் கூடாது. தொழுகையை விடுவது ஷிர்க். தொழுகையை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய ஏவல்களை விட்டு விட்டு அவருடைய சுவர்க்கத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. சுருக்கமாக சொல்வதென்றால், ஈமானும் வணக்க வழிபாடுகளும் இல்லாமல் சுவர்க்கத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது என்பதை இந்த வசனத்திலே இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் நம்முடைய கண்ணோட்டத்தை இன்றிலிருந்து இதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை நாம் அல்லாஹ்வுடைய வகையின் ஒளியிலே நாம் என்ன செய்ய வேண்டும், கணிப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய உலக வாழ்க்கைக்காக, உலக வாழ்க்கை என்பது உலகத்தை நோக்கமாக கொண்டு உலக கண்ணோட்டத்தில் அதனை நாம் வாழ்க்கையாக ஒரு நாளும் நோக்கக்கூடாது. அப்படி நோக்கினால் நமக்குள் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதற்காக நாம் அல்லாஹ் எதை நல்ல வாழ்க்கை என்று சொல்கிறான் என்றால், ஈமானோடு சாலிஹான வணக்கங்கள், இதனை செய்வோம். அல்லாஹ் நம்மை நல்ல வாழ்க்கையிலே வாழ வைப்பான். நம்மிலே இருக்கின்ற ஏழைகள், பொருளாதாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக தீர்மானிக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வறுமையிலே வாழ்ந்தார்கள், எப்படி கஷ்டத்திலே வாழ்ந்தார்கள், மூன்று நாள் அடுப்பெறிந்த வரலாறு கிடையாது, இரண்டு நேரங்கள் வயிறார உண்ட வரலாறு கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை என்ன, நெருக்கடியான வாழ்க்கையா? உலக கண்ணோட்டத்தில் வேண்டுமானால் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை என்று நானும் நீங்களும் கணிக்கலாம். ஆனால் அவர்கள் ஈமானோடு நல்ல வணக்கங்கள் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தான். அதுபோன்ற நல்ல வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்றால் சொத்து சுகம் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து நோக்கினால் அந்த வாழ்க்கை பணக்காரர்களுக்கு மட்டும் வேண்டுமானால் நல்ல வாழ்க்கையாக இருக்கலாம், ஏழைகளுக்கு அது கிடைக்காத ஒன்றாக ஆகிவிடும். எனவே அல்லாஹ் தருகின்ற நல்ல வாழ்க்கை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கின்ற நல்ல வாழ்க்கை வணக்க வழிபாடோடு ஈமானோடு வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபடுவது. அதே போன்று அதிகமான வசனங்கள் இருக்கின்றன, 424. அப்படியே அல்லாஹ் சொல்கிறான், ஈமானுள்ள நிலையிலே யார் சாலிகான நல்ல கர்மங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு உலகத்தில் மட்டுமல்ல அவர்களை அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று 21:94 அல்லாஹ் சொல்கிறான், யார் ஈமானுள்ள நிலையிலே வெறுமனே நல்ல அமல்களை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, உள்ளத்திலே நல்ல நம்பிக்கை நல்ல ஈமான் அவன் மூமினாகவும் இருக்க வேண்டும். ஈமான் இல்லாமல் வணக்க வழிபாடு பயன் கிடையாது. வணக்க வழிபாடு இருக்கிறது, உள்ளத்திலே சரியான ஈமான் இல்லை, அப்போதும் பயன் கிடையாது. எனவே இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டதே. ஈமான் இருக்க வேண்டும், நல்லவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் உள்ள நிலையிலே யாரெல்லாம் நல்ல கர்மங்கள் செய்கிறார்களோ பல குஃப்ரான லிஸைஹி, அவர்கள் முயற்சிகளை நாம் நிராகரிக்க மாட்டோம், அவர்கள் முயற்சிகளை நாம் வீணாக்க மாட்டோம். இன்னா லஹு காதிபூன், அவர்கள் செய்கின்ற நல்லவற்றை நாம் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறோம், நல்லவற்றை நாம் எழுதி பாதுகாப்போம், அவர்களுக்குரிய முயற்சி வீணாகாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நல்ல வாழ்க்கை என்பது நாம் உலகத்தை வைத்து மதிப்பிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய வசனத்தை வைத்து அல்லாஹ்வுக்காக நாம் வாழ வேண்டும். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உலக நோக்கத்திற்காக இருக்கக்கூடாது என்பதை 6:162 அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்தி வனுஸுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக எனது தொழுகை, நான் செய்கின்ற தியாகம், என்னுடைய இந்த வாழ்வு, என்னுடைய மரணம் யாருக்காகவும் அல்ல, படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரியதே என்னுடைய வாழ்க்கை என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய பிரச்சனைகள் குடும்பத்திலே வருகின்ற போது ஆண்கள் பெண்கள் இருசாராரும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பொருளாதார ரீதியாக மட்டும் நீங்கள் நோக்கினால் அதற்கு தீர்வு காண முடியாது. நீங்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் குர்ஆன் வசனங்களின் கண்ணோட்டத்தில் நீங்கள் நோக்கி பாருங்கள், என்னுடைய வாழ்வு அல்லாஹ்வுக்குரியது. உண்மையிலேயே நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிப்பதென்றால், இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய செலவு, நம்முடைய நிலைமை, நம்முடைய வருமானம் எப்படி இருந்ததோ இதுதான் உண்மையிலே நமக்கு தேவையான அவசியமான வாழ்க்கையின் பொருளாதாரம். இது போதும், நாம் வாழலாம். ஆனால் கொரோனா இல்லாத காலங்களில் நமக்கு தேவைப்படுகின்ற அதிகமான பொருளாதாரம் இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்காக நமக்காக அல்ல, பிறருக்காக வேண்டி, பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி, பிறருக்கு நான் செல்வந்த என்று காட்ட வேண்டும் என்பதற்காக நாம் செலவழிக்கின்ற செலவழிப்பு நம்முடைய செலவு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நமக்கு போதுமானது, நாம் வீடுகளில் இருந்த காலங்களில் நாம் செலவு செய்தோமே, இதுதான் நமக்குரியது, நமக்கு அவசியமானது. பெரும்பாலும் இது தவிர நாம் வீணாகவோ அல்லது பெருமைக்காகவோ அல்லது புகழுக்காகவோ செலவு செய்கின்ற போதுதான் கூடுதலான பொருளாதாரம் மனிதனுக்கு தேவைப்படுகிறது என்பதை நாம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே நல்ல வாழ்க்கை யாருக்கு கிடைக்கிறது, ஈமானோடு நல்ல அமல்கள் செய்தால். இது யாருடைய கையிலே இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டும். பொருளாதாரம் நாம் தேடினால் நமக்கு வாழ்க்கை என்று யோசிக்கலாம் மனிதன், அதே போன்று அல்லது அதைவிட பல மடங்கு உண்மையானது. நாம் ஈமானோடு நல்ல அமல்கள் செய்தால் தான் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். கணவன் ஈமானோடு இருக்கிறார், நல்ல அமல்கள் செய்கிறார், மனைவி ஈமானிலே குறைபாடு இருக்கிறது, வணக்க வழிபாடிலே குறைபாடு இருக்கிறது என்றால் அங்கே அந்த மனைவிக்கு அவள் ஒரு லட்சாதிபதியாக இருந்தாலும் எவ்வளவு பணத்தில் சுகத்திலே வாழ்ந்தாலும் அல்லாஹ் கணவனுக்கு கொடுக்கின்ற நல்ல வாழ்க்கை அங்கே மனைவிக்கு கிடைக்காது. எனவே நல்ல வாழ்க்கை என்பது ஈமானோடு நல்ல அமல்கள் செய்வதிலேயே தான் தங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா அல்லது நெருக்கடியான வாழ்க்கையா என்பதை நாமே தீர்மானித்து நாமே நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி நல்ல வாழ்க்கை என்றால் பொருளாதாரம் வேண்டும் என்று முயற்சி செய்கிறானோ மனிதன், இதே போன்று அவனுடைய முயற்சியிலே தான் தங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய எழுத்தில் இருக்கலாம், அவன் முயற்சி செய்ய வேண்டும். அவன் முயற்சி செய்து ஈமானோடு நற்கர்மங்கள் செய்தால் அவனுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளலாம். அதிகமான சந்தர்ப்பங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், நாம் முயற்சி செய்வதில்லை, நம்மை மாற்றிக்கொள்வதில்லை, அல்லாஹ்வுக்காக நாம் நெருங்கி போவதில்லை, அல்லாஹ் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் எங்களை அழகாக தோற்றத்திலே படைத்திருக்கிறான். எவ்வளவு படைப்புகள் உலகத்திலே இருக்கின்றன, மரம் செடி கொடிகள் இருக்கின்றன, ஆனால் அல்லாஹு தஆலா எவ்வளவோ படைப்புகள் இருக்கிறது, வானங்கள், பூமி இருக்கிறது, சூரியன் சந்திரன் இருக்கிறது, ஓடுகின்ற மேகங்கள் இருக்கிறது, பாய்கின்ற அலைகள் கடல்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதனை அழகான தோற்றத்திலே நாம் படைத்திருக்கிறோம், காதுகள் இருக்கின்றன நமக்கு கேட்கிறது, கண்கள் இருக்கின்றன பார்க்கிறது, இந்த அருள்கள் நமக்கு விளங்காது, சுவாசிக்கிறோம் இந்த அருள்கள் நமக்கு விளங்காது, வைத்திய சாலையிலே கொண்டு போய் மூச்சு எடுக்க சிரமப்படுகின்ற போது அங்கே ஆக்சிஜன் போட்டு நமக்கு சுவாசிக்க வைப்பார்கள், அப்போதுதான் நமக்குரிய செலவு தெரிகிறது. நமக்கு தெரியாது, காது கேட்கவில்லை, கண் பார்க்கவில்லை, செலவு செய்கிறோம் லட்சக்கணக்கில், அல்லாஹ்வுடைய அருள்களை மறந்து விட்டோம். அப்போதுதான் நமக்கு தெரிகிறது, அல்லாஹ் செலவே இல்லாமல் இப்படி அருள்களை நமக்கு செய்திருக்கிறான் என்று. நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய படைப்பின் ஆற்றல்களை பற்றி. நம் உடம்பிலே இருக்கின்ற நரம்புகளிலே ஒன்று வேலை செய்யாது விட்டுவிட்டால் மனிதனுடைய கதி முடிந்து விடுகிறது. படைத்த ரப்புல் ஆலமீன் அழகாக படைத்திருக்கிறான் எங்களை. எனவே அல்லாஹ்வோடு நாம் நெருங்க வேண்டும். நாம் இருக்கின்ற இடத்திலே இருந்து கொண்டு அல்லாஹ்விற்கு தூரமாக இருந்து கொண்டு அல்லாஹ் மட்டும் நம்மை நெருங்கி வர வேண்டும் என்று நமக்கு தேவையானதை எல்லாம் அல்லாஹ் தர வேண்டும் என்று நினைத்தால் அது நம்முடைய அறிவீனம். இந்த வசனம் அப்படி சொல்லவில்லை, நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்யுங்கள், நாம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அளிப்போம். நல்ல வாழ்க்கை வேண்டுமா? வெறுமனே கிடைக்காது, நீங்கள் முயற்சி செய்யுங்கள், நானும் உங்களை நெருங்கி வருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தகர்ரபல் அப்து இலைய ஷிபரன், ஒரு அடியான் ஒரு சான் என்னை நெருங்கி வந்தால், தகர்ரபது இலைஹி ஜிரான், அவனை ஒரு முலம் நான் நெருங்கி வருவேன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாம் இருந்த இடத்தில இருந்து கொண்டு அல்லாஹ் நம்மை நெருங்கி வர வேண்டும், எல்லாவற்றையும் அல்லாஹ்வாகவே தர வேண்டும் என்று யோசிக்கிறோம், தந்தவைகளை பற்றி நாம் நன்றி செலுத்த தயாராக இல்லை. அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், வைதா தகர்ரப மின்னி ஜிரான், என்னுடைய அடியான் என்னை நெருங்கி ஒரு முலம் வந்தால், அவனை நெருங்கி நான் ஒரு பாகம் வருவேன். வைதா அதானி மஷியன், நடந்து அவன் என்னை நெருங்கினால், அதைத்துஹு ஹர்வலா, அவனை நான் ஓடி நெருங்கி வருவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதனுடைய விளக்கம் என்ன? அல்லாஹ்வாக வருவதா? இல்லை, அல்லாஹ்வுடைய உதவிகள் அவனுடைய அருள்கள் நம்மை நெருங்கி வரும். நாம் நெருங்கவில்லை என்றால், நாம் ஒரு சான் நெருங்கினால் அவன் ஒரு முலம் நம்மை நெருங்கி வருவான், நாம் ஒரு முலம் நெருங்கினால் அவன் நம்மை ஒரு பாகம் நெருங்கி வருவான், நாம் நடந்து அவனை நெருங்கினால் அவன் நம்மை ஓடி நெருங்கி வருவான். அல்லாஹ்வுடைய உதவி என்பது இருக்கின்ற இடத்தில் வந்து சேராது, நாமும் நெருங்குவோம் அவனும் நெருங்கி வருவான். ஈமானோடு நல்லமல்கள் செய்வோம், நல்ல வாழ்க்கையை அவன் நமக்கு தருவான், மகிழ்ச்சியாக நாம் வாழலாம், மறுமையிலே சுவர்க்கத்திலே நாம் நுழையலாம். அதே போன்று நெருக்கடியான வாழ்க்கை, இதனை பற்றியும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்லக்கூடிய செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். 20வது அத்தியாயத்தின் 124வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் அஅரலா அன் திக்ரி ஃபின்ன லஹு மைஷதன் லன்கா, யார் என்னுடைய போதனையை புறக்கணிக்கிறானோ, என்னுடைய உபதேசத்தை யார் அலட்சியம் செய்கிறாரோ, ஃபின்ன லஹு மைஷதன் லன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. யாருக்கு நெருக்கடியான வாழ்க்கை? ஏழைக்கல்ல, ஏழைக்கு மட்டும்தான் நெருக்கடியான வாழ்க்கை என்று கற்பனை செய்யக்கூடாது. நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ், அவன் யாருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய போதனைகள், அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனங்கள், அல்லாஹ்வுடைய உபதேசங்கள், இதனை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ, எப்படிப்பட்ட செல்வந்தர்களாகவும் இருக்கலாம், கோடான கோடீஸ்வரனாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் அவனுக்கு கணக்கில்லை என்றால் அவன் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யார் என்னுடைய போதனையை புறக்கணிக்கிறானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. எனவே நெருக்கடியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் பொருளாதாரம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையின் நெருக்கடி என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். சுகபோகமாக வாழக்கூடியவர்கள் நாம் சுகபோகமாகவே வாழ்கிறோம் என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய போதனையை புறக்கணித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உணராத விதத்தில் நெருக்கடியை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். எனவே நாம் ஏழைகளாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை நெருக்கடியா அல்லது நல்ல வாழ்க்கையா என்பது பணத்தை வைத்து தீர்மானிக்க வேண்டாம். அது இன்று இருக்கும், நாளை இருந்த இடமில்லாமல் சென்றுவிடும். நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி என்றால் நாம் சொல்ல வேண்டும், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வறுமையில் வாழ்ந்தது ஒரு நெருக்கடியான வாழ்க்கை என்று சொல்ல வேண்டி வரும். இல்லை, அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடுத்தான். உலக கண்ணோட்டத்தில் வேண்டுமானால் நெருக்கடியாக இருக்கலாம். அதே போன்ற அந்த வசனத்திலே தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணித்தானோ அவனை நெருக்கடியான வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது. அல்லாஹ் இந்த நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஈமானோடு நல்லமல்கள் செய்வோம். அல்லாஹ்வுடைய போதனைகளை புறக்கணிக்காமல் நாம் உலகத்திலே வாழ்வோம். அது நல்ல வாழ்க்கை, நெருக்கடி இல்லாத வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். செல்வம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நல்ல வாழ்க்கை ஈமானோடு அமல். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் உலகத்திலே கொடுக்கிறானோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளிலே அப்படிப்பட்டவர்களை நாம் பார்வையில்லாத குருடர்களாக எழுப்புவோம். எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். உலகத்திலே அல்லாஹ்வுடைய உபதேசம் வந்தபோது பார்க்கவில்லை, கணக்கெடுக்கவில்லை. இவர்களை மறுமை நாளிலே உலகத்திலே ஒரு நெருக்கடியான வாழ்க்கையிலே அவர்களை தள்ளி மறுமையிலே நாம் அவர்களை குருடர்களாக எழுப்புவோம். உலகத்திலே பார்வை இருந்து என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய போதனைகளை பார்த்தார்களா? ஒரு கூட்டம் சொன்னது கேட்டார்களா? வகையிலிருந்து சொன்னார்கள், பின்பற்றினார்களா? இல்லை, அவர்கள் அதனை புறக்கணித்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையிலே குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவான். அப்போது இந்த அடியான் படைத்த ரப்போடு உரையாடுகிறான். கேட்கிறான், அல்லாஹ், நான் உலகத்திலே பார்வையுடையவனாக இருந்தேனே, அது மறக்கவில்லை அவனுக்கு, நான் பார்வையோடு இருந்தானே, ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் என்று அந்த அடியான் கேட்கின்ற போது அல்லாஹ் சொல்லுவான், இப்படித்தான் எனது வசனங்கள் உனக்கு வந்தன, என் போதனைகள் வந்தது, என் உபதேசம் வந்தது. தன்னிருந்தும் காணாமல் குருடனாக நீ இருந்து விட்டாய். இன்றைய தினம் உன்னையும் நான் குருடனாகவே ஆக்கி விடுகிறோம். எப்படி நீ இந்த வசனங்களை மறந்தாயோ, என்னுடைய போதனைகளை எப்படி நீ மறந்தாயோ, இன்றைய தினத்திலே நீயும் மறக்கடிக்கப்படுவாய். உன்னை நாம் கணக்கெடுக்க மாட்டோம் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே சொல்கிறான். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அவன் நம்மை பார்க்கவில்லை என்றால், அவன் நம்மை கவனிக்கவில்லை என்றால், அந்த நீதிமன்றத்தில் அவன் நம்மை மறந்து விட்டால், அவன் நம்மை ஒதுக்கிவிட்டால் நமது நிலை எப்படி இருக்கும்? உலகத்தின் நீதிமன்றம் அல்ல, ஒரு நீதிமன்றம் இல்லை என்றால் அடுத்த நீதிமன்றம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அவன் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு நீதிமன்றம், அங்கே அவன் நம்மை பார்க்கவில்லை என்றால் உலகத்திலே அல்ல மறுமையிலே மூமின்களுக்கு இருக்கின்ற சந்தோஷத்தில் சொர்க்கத்தை கொடுப்பான், அவர்களுக்குரிய கூலியை கொடுப்பான். இறுதியிலே அல்லாஹ் சொல்லுவான், மூமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ் கொடுக்கின்ற மறுமையிலே மூமின்கள் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரே ஒரு அம்சம், இறுதியிலே அவர்கள் அல்லாஹ்வை காண்பது. ஆனால் அல்லாஹ்வுடைய போதனையை புறக்கணித்தவனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா? உலகத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லக்கூடிய செய்திகள் குர்ஆன் சுன்னாவுக்கு எந்த மாற்றமான செய்தியையும் சொல்லவில்லை. உலகத்தின் சுகபோகத்திற்காக யாராவது புறக்கணித்து போதனையை ஒதுக்கி நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை நெருக்கடியில் இருக்கிறது. உலகத்தோடு மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அல்லாஹ் உங்களை பார்க்காத, நீங்கள் அல்லாஹ்வை உங்கள் கண்கொண்டு பார்க்க முடியாத ஒரு சோகமான நிலைக்கு நிச்சயமாக அது ஒவ்வொருவரையும் தள்ளிவிடும். எனவே நாளை மறுமையிலே பார்வை உள்ளவர்களாக, உலகத்திலே பார்வை உள்ளவர்களை போன்று நாம் வாழ்ந்திருக்கிறோம், பார்வை உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறோம், நாளை மறுமையிலும் பார்வை உள்ளவர்களாகவே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வந்து அவன் தரக்கூடிய வெகுமதிகளை எடுத்து இறுதியிலே அவனையும் கண்களால் பார்த்து நாம் திருப்தி அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய போதனை நம் வாழ்வில் இருக்க வேண்டும். அதுவே நல்ல வாழ்வு, அதுதான் நெருக்கடி இல்லாத வாழ்வு. உலகத்திலே அல்லாஹ்வுடைய போதனையை புறக்கணித்தால் நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்வு. எனவே தலைப்பு, நல்ல வாழ்க்கையா நெருக்கடியான வாழ்க்கையா? பொருளாதாரத்தை வைத்து அல்ல, நான் சொன்ன வசனங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை இதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் பரிசோதிப்போம். அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக அல்லாஹ் நம்மை வாழ வைக்க வேண்டும். நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போன்று பெருநாள் தினங்களிலே விசேஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காக்களை பற்றி வந்திருந்த ஆண்கள் பெண்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே அந்த விஷயத்தையும் இன்றைய தினத்திலே நான் நினைவுபடுத்துகிறேன். சதக்கா கொடுங்கள், தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று பல தடவைகள் பெருநாள் தினத்திலே நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். எவ்வளவோ நாம் செலவு செய்கிறோம், இந்த நேரத்தில் ஒரு சுன்னாவாக ஒரு வழிமுறையாக பெருநாள் தினங்களிலே ஏதோ நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்காக நாம் தர்மம் செய்ய வேண்டும். இந்த தர்மம் என்பது ஒவ்வொரு மனிதனையும் நரகத்திலே இருந்து காக்கிறது. விசேஷமாக சொன்னார்கள், பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், உங்களில் அதிகமானவர்களை நான் நரகத்திலே கண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே நரகத்திலிருந்து விடுதலை அடைய விசேஷமாக ஆண்களை விட பெண்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சதக்காவை வலியுறுத்தினார்கள். நபியுடைய காலத்திலே சதக்காவை பற்றி சொன்ன போது கழுத்து காதுகளில் இருந்தெல்லாம் கலட்டி கொடுத்தார்கள். தங்கத்தின் பெருமதியை அவர்கள் தங்கம் என்று நினைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய சொர்க்கம் தான் பெருமதியானது, நரகத்திலிருந்து தப்ப தங்கத்தை கொடுத்தாலும் தப்பலாம் என்றால் அவர்கள் அதற்காக முயற்சி செய்தார்கள். அப்படி கொடுக்கக்கூடிய ஈமான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இல்லாவிட்டாலும் கொஞ்சமாகவாவது, என்ன சொன்னார்கள், ஒரு ஈத்தங்கனியின் ஒரு பாதியை கொடுத்தாவது உங்களை நரகத்திலே இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். தங்கங்களை கொடுத்தது அவர்களுடைய ஈமான், நமக்கு ஒரு ஈத்தங்கனியின் துண்டை கொடுத்தாவது நரகத்திலே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையும் ஹதீஸ்களிலே இருக்கிறது. எனவே முடியுமானவற்றை கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக கொடுத்து நரக வேதனையிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா சொன்னதையும் கேட்டதையும் அதன்படி நானும் நீங்களும் வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும், மறுமையிலே பார்வையுள்ளவர்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஆஜராகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அக்கூலு கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தகஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.